கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 34.
திருப்பி ஒரு தரம் உரைபடித்து விட்டு உரை குறிப்புக்குள்ளே போவோம்.
பதவுரை: மாயை வடிவு ஆதி, மாயினால் ஆகிய தனு கரண புவன போகங்கள், கண்மத்து வந்து ஆன்மாக்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு தக்கவையாக தோன்றி விடிவு ஆம் அளவும் விளக்கனைய, விடியும் வரையும் இருளை ஒருவாறு நீக்கத்தக்க விளக்கு போல ஆன்மா சிவஞானமாகிய பேரொளியை பெறும் முத்தி நிலை வரையும் ஆணவ இருளை ஒருவாறு நீக்கத்தக்க அறிவை கொடுக்கும் கருவியாய் நிற்கின்றன.
அறிவை கொடுக்கும் கருவி மாயைதான். அந்த மாயையிலே இருந்து வேறுபாடுகளை உருவாக்குகிற கருவி கண்மம். இதை ரெண்டையும் நாம் நன்றாக புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த கண்மவினை என்கின்றது, அதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலிலே இன்றைய நிலையிலே, இன்றைய உயிர்நிலையிலே நாம் நம்மை வைத்துக் கொண்டு விளங்குவதானால் நாம் செய்கிற நல்வினை தீவினை என்று ரெண்டும் செய்கிறோம். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் செய்த செயலை பட்டியலிட்டீர்களானால், பொறுமையாக இருந்து ஒரு இரவிலே இன்றைக்கு காலையிலே என்ன செய்தேன் என்ன செய்தேன் என்று பட்டியலிட்டீர்களானால் அதிலே ஒரு பகுதி நல்வினையாக இருப்பது உங்களுக்கு தெரிய வரும், இன்னொரு பகுதி தீவினையாக இருப்பது தெரிய வரும். ஆகவே மொத்தமாக நம்முடைய செயல்கள் நல்வினை தீவினை என்ற இரண்டு பகுதிகளாக அடங்குகிறது. நல்வினை என்று செய்கிற பொழுது இன்னொருவருக்கு நாம் நன்மை செய்கிறோம், ஏதோ விதத்திலே நன்மை செய்கிறோம். ஒரு பூமரத்தை நட்டு தண்ணீர் வார்க்கிறான் என்றால் அவன் ஒரு உயிருக்கு நன்மை செய்கிறான். நான் இன்றைக்கு காலையிலே தண்ணீர் வார்த்தேன், பூக்கண்டுகளுக்கு தண்ணீர் வார்த்தேன் என்றால் அது நல்வினை, இன்னொரு உயிருக்கு நாம் செய்கிற நல்வினை. அதுபோல சின்ன சின்ன தீவினைகளும் இருக்க, நம்மை அறியாமல் செய்கிற தீவினைகளும் இருக்கின்றன. இந்த நல்வினை தீவினை என்கின்ற ரெண்டும் தான் நாம் உலகியல்லே பிறந்திருக்கிற நாம் செய்கிற செயல்கள். இது என்ன ஆகும் என்று கேட்டால், நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய புத்தி தத்துவத்திலே போய் பாவம் புண்ணியம் என்று பதிவாகும். எந்த ஒன்றும் இது பதிவாகாமல் விடாது. இதை மட்டும் நன்றாக தெரிந்து, எங்களுடைய எல்லா செயல்களும் புத்தி தத்துவத்திலே பதிவாகின்றன. அதிலே நல்வினை என்பது பதிவாகும், தீவினை என்பதும் பதிவாகும். அங்கு எப்படி பதிவாகும் என்றால், இந்த நல்வினை என்பது புண்ணியமாக பதிவாகும், தீவினை என்பது பாவமாக பதிவாகும். பதிவாகிற பொழுது அதற்கு வேற பெயரிட்டு பதிவாகும். நல்வினையை புண்ணியம் என்றும் தீவினையை பாவம் என்றும் பதிவாக்குவார்கள். இப்ப புத்தியிலே பதிந்தா அது அப்படியே இருக்கும். இப்ப உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிகிற பொழுது அதற்கான பயண ஒழுங்குகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பயண ஒழுங்கு கூடாக அந்த வினை இருக்கும் வரையும் பிறவி இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த உயிர் இன்னொரு உடம்புக்குள்ளே அதனுடைய வினைப்பயனுக்கேற்ப போய் சேரும். நியதி தத்துவம் என்று நாங்கள் ஒன்றை படித்திருக்கிறோம் அல்லவா, அதனுடைய அது அதுவரை செய்த வினை தொகுப்பிலே ஒரு பக்குவப்பட்ட வினைத்தொகுதியை கடவுள் தயார் பண்ணி வைத்திருப்பான். அப்போ அது மரணம் அடைந்த பிறகு, அது அதை ஓய்வடைந்த பிறகு அதற்கு அடுத்த அந்த நியதியை பொருத்தி இன்னொரு புறவியை தருவான். அது அந்த புறவி பக்குவப்பட்ட அந்த புறவிக்குரிய வினைகளுக்கேற்ப உடம்பு அமையும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புறவியை தான் அடுத்த புறவியும் என்று இல்லை. பக்குவப்பட்ட வினைகளை தொகுத்து தருகிற பொழுது அந்த வினை அனுபவத்துக்கேற்ப ஒரு உடம்பு அமையும். ஆனால் அந்த உடம்புக்குள்ளே புகப்போவது இந்த உயிர் தான். இப்ப இந்த புறவியிலே பாவ புண்ணியம் செய்திருக்கிறோமே, அந்த உயிர் தான் அந்த உடம்புக்குள்ளே போகும். போகிற பொழுது புத்து தத்துவத்தினோடு அது இங்கே செய்ததாகிய நல்வினை தீவினைக்கேற்ப பதிவாகியதாகிய அந்த பாவ புண்ணியமும் அந்த உயிரோடு சேர்ந்து போகும். அந்த பாவ புண்ணியம் என்னாகும் என்று கேட்டால், அடுத்த புறவியிலே பதிவாகிய பாவம் என்பது துன்பமாக விளையும், புண்ணியம் என்பது இன்பமாக விளையும். இதுதான் தொடரும். இந்த புறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினை புத்தியிலே பாவ புண்ணியமாக பதிந்து அடுத்த புறவியிலே இன்ப துன்பமாக விளையும். இப்ப இந்த புறவியிலே எங்களுக்கு இன்பம் விளைகிறது என்றால், போன புறவியிலே நான் ஏதோ நல்வினை செய்திருக்கிறேன், இந்த புறவியிலே எனக்கு பாவம் விளைகிறது என்றால் நான் போன புறவியிலே ஏதோ தீமை செய்திருக்கிறேன். இந்த ஒழுங்கை விளங்கிக் கொண்டோமானால் பல விஷயங்கள் நமக்கு வெளிச்சம் தரும். நாங்கள் யாராவது துன்பம் தந்தோடனே துன்பம் தருகிறவனை திட்டுகிறோம், இல்லாட்டி ஆண்டவனை திட்டுகிறோம். இன்பம் தந்தால் அள்ளி அள்ளி கட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறோம், தொடர்ந்து இன்பம் வேண்டும் என்று விரும்புகிறோம். இது ஒன்றும் நிரந்தரமானவை அல்ல, கொண்டு வந்ததை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வினை நான் சொல்கிற கண்மம். இந்த கண்ம அனுபவத்துக்கேற்பதான் மாயையிலே இருந்து உடம்பு தரப்படுகிறது. நமக்கு அது நம்மிலே பல பேர் புரிந்து கொள்வதில்லை. வெறும் இந்த அனுபவத்துக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு ரொம்ப கிட்ட வந்து நிற்கக்கூடிய உடம்பு இந்த மனித உடம்பு. ஏனென்றால் சிந்திக்கிற ஆற்றல் இந்த உடம்புக்கு தான் உண்டு. மனித வடிவ மனித பிறவி எடுக்கிற பொழுதுதான் இந்த ஆறாவது அறிவை உயிர் பெறுகிறது. ஆகவே இப்படி இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், நான் ஆன்மா, எங்களை மலம் பிடித்திருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவோடு பிறந்த பிறவி மனித பிறவி. விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இது தெரியாது. அவை அனுபவங்களை மட்டும் பெற்று 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 உயருமே தவிர, அனுபவங்களை பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அதை நாம் அடைய வேண்டும் என்கின்ற ஞானத்தை எல்லாம் தரக்கூடிய பிறவி மனித பிறவி. அப்போ இந்த மனித பிறவி நமக்கு கண்மத்தை ஏதோ போன பிறவிகளிலே நிறைய புண்ணியம் செய்திருக்கிறோம் போல் இருக்கிறது. அதனாலே இந்த மனித பிறவி கிடைத்திருக்கிறது, மாயையினுடைய தோற்றமாக கிடைக்கிறது. இப்போ இதை தவிர ஒரு பூச்சிக்கும் அதனுடைய வினைப்பயனுக்கு ஏற்பதான் அந்த பூச்சி வடிவம் கிடைக்கிறது. அப்போ அந்த வினைப்பு பூச்சி வடிவம் என்பது அதுவும் மாயையினுடைய ஒரு உபகாரம்தான். ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், மாயையினுடைய எல்லா உபகாரமுமே ஆன்மாவுக்கு விழிப்பு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் அதை வடிவாமலவும் தனியாக மனிதர்களுக்குத்தான் என்று நினைக்காதீர்கள். பூச்சிக்கு பூச்சி வடிவம் கொடுத்த அந்த மாயை அதற்கு அதுக்குள்ளே ஒரு உயர்வை கொடுக்கும். அது ஆராய்ந்து சிந்திக்காவிட்டாலும் அதனுடைய அனுபவத்தை பெருக்கி 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 மாயை அந்த பூச்சிக்கும் வெளிச்சம் கொடுக்க முயற்சிக்கும். அது வளர்ந்து வளர்ந்து அதனால்தான் அப்படி இருந்துதான் நாங்கள் மனிதர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றோம். ஆகவே மாயையாலே தரப்படுகிற தனுகரண புவன போகங்கள் கண்மத்தாலே விளைகின்றன. அந்த மாயாலே தரப்படுகிற தனுகரண புவங்களினுடைய வேலை இருளிலே இருந்து உயிர்களை வெளியெடுப்பது. எதுவரைக்கும் என்றால் இறைவனுடைய ஞானாசக்தி அவனுடைய ஞான ஒளி நம்மிலே பாயும் வரைக்கும் மெல்ல மெல்ல இருளுக்குள்ளே நகர்வதற்கு துணை செய்வது மாயை. மாயையினுடைய உபகாரம்தான் தனுகரண புவன போகம். அது வேறுபடுவதற்கு காரணம் கண்மம். இவ்வளவத்தையும் நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். மாயை பற்றி பெருமாக தத்துவங்கள் படித்தோம். கண்மத்தினுடைய வேலை என்னவென்றால் அந்த மாயையினுடைய உபகாரத்தை வரைவு செய்வது கண்மம். இவ்வளவும் தெரிந்து கொண்டால் ஒரு அடிப்படை நமக்குள்ளே போய்விடும்.
முறை குறிப்பு: தனு உடம்பு, கரணம் இந்திரியம், இந்திரியம் முதலிய புறக்கருவிகளும், மனம் முதலிய உட்கருவிகளும்,
மொத்தமாக செயலுக்கு துணையாக இருக்கிற கருவிகள். அதாவது வெளியிலே இருக்கக்கூடிய உடம்புகளே செயல்படக்கூடிய கருவிகளும் இருக்கின்றன, உள்ளே மனம் முதலிய கருவிகளும் இருக்கின்றன. இவை எல்லாமே நாம் இந்திரியங்கள் என்று கொள்கிறோம், கருவிகள் என்று கொள்கிறோம்.
கரணம் இந்திரியம் முதலிய புறக்கருவிகளும், மனம் முதலிய உட்கருவிகளும், புவனம் வசிக்கும் உலகம், போகம் அனுபவிக்கப்படும் பொருள்கள்.
அனுபவிக்கப்படும் பொருள்கள் அதாவது அனுபவம் என்றே அதை கொள்ளலாம். அனுபவிக்கப்படும் பொருள்கள் என்ற பொருள்களுக்கூடாக நாம் அனுபவிக்கும் அனுபவத்திற்குத்தான் போகம். போகம் என்றால் நான் முன்பும் பலதரம் சொல்லிவிட்டேன், இன்பம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். துன்பமும் போகம்தான். அதாவது ஒரு உயிர் கருவி முதலியவற்றை பெற்று ஒரு புவனத்திலே வாழ்கிற பொழுது அது அடைகிற அனுபவங்கள், அதைத்தான் போகம் என்கிறார்கள். மேலே தொடரும்.
வினை பசுவினை சிவவினை என இரு வகைப்படும்.
விவரம் சொல்லுகிறார், கண்மம் பற்றிய விவரம் சொல்லுகிறார். வினை என்பது நாங்கள் கண்மம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வினையை ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று பசுவினை, அடுத்தது
சிவவினை.
சிவவினை என்று ரெண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். அது பற்றி விவரம் வாசியுங்கள், நான் பிறகு சொல்லுகிறேன்.
பசுவினையாவது உயிர்களுக்கு செய்யப்படும் வினை. அவைகளுக்கு நன்மை செய்தால் நன்மை செய்தல் பசு நல்வினை, அவைகளுக்கு தீமை செய்தல் பசு தீவினை. பசு நல்வினைகள்
மொத்தமா வாய்ச்சிட்டு நான் பிறகு சொல்றேன்.
பசு நல்வினைகள் ஆவன ஈதல், வேட்டல், வாய்மை, இரக்கம், பெரியாரை பேணல் முதலியன. பசு தீவினைகள் ஆவன சிவனடியார் நிந்தை, கொலை, புலால் உண்ணல், களவு, நன்றி மறத்தல், வஞ்சனை, பொறாமை முதலியன. சிவநல்வினையாக சிவநல்வினைகளாவன சரியை, கிரியை, யோகம் என்னும் மூன்று மார்க்கங்களுக்கும் விதித்தவற்றை செய்தல். அந்த மார்க்கங்களில் நின்று அவைகளை செய்யாது ஒழிதல் சிவத்தீவினை. வினையானது செய்யப்படும் போது ஆகாமியம் என்றும், பயன் தரும் வரை சூக்குமமாய் புத்தி தத்துவத்தை சார்ந்து நிற்கும் போது சஞ்சிதம் என்றும், புண்ணிய பாவம் என்றும், பயன்படும் போது பிராரத்தம் என்றும் பெயர் பெறும். அதுக்கப்புறம் போதுங்க, பெருசா நிறைய போகுது, நிறைய பத்தி போகுது. இதுவரைக்கும் வினை பசுவினை சிவவினை என இரு வகைப்படும்.
பசுவினையாவது சொல்லுகிறேன், கண்மம் அல்லது வினை என்று சொல்லப்படுகிற பொழுது ரெண்டு வகையாக அந்த வினை இயற்றலாம். ஒன்று, நாம் செய்துவிட்ட வினைகள் என்பது நம்மை அறியாமல் செய்யப்பட்ட புண்ணிய வினை, பாவ வினை என்று ரெண்டாக இருக்கிறது, நல்வினை தீவினை. வினை இயற்ற வேண்டும். இப்ப படித்து விட்டோம், வினை என்று ஒன்று இருக்கிறது, கண்மத்துக் கேட்பதான் மாயை அடுத்த புறவி உடம்பை தரப்போகிறது என்றால் நல்ல புறவி எடுக்க வேண்டுமானால் நல்வினைகளை செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறோம். அந்த வினையை பற்றி தெரிந்து கொள்கிற தன் அறிவை தருகிறார்கள். அதாவது பசுவினை சிவவினை என்று ரெண்டு வினை. இன்றைக்கு பெரும்பாலும் இந்த பசுவினைக்குத்தான் நாங்கள் தர்ம லிஸ்டிலே முதலிடம் கொடுக்கிறோம். பசுவினை என்றால் உயிர்களுக்கு செய்கிற உபகாரம். அதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு பணம் கொடுப்பது, அல்லது ஒரு நோயாளிகளுக்கு துணை செய்வது, அல்லது ஒரு முதியோர் இல்லத்திலே போய் செய்வது. பல பேர் சொல்கிற கேள்விப்பட்டிருக்கேன், நான் என்னுடைய பிறந்த நாளை முதியோர் இல்லத்தில் கொண்டாடினேன், அல்லது ஒரு அனாதை இல்லத்தில் கொண்டாடினேன். எல்லாம் நல்லது தான், ஒன்றும் பிழையானதல்ல. ஆனால் இந்த பசு நல்வினைக்கு என்ன, பசு நல்வினை அதுபோல சிவநல்வினை என்று இருக்கிறது. இந்த சரியகிரிய யோகம் செய்வதையே ஞானத்தை விட்டார்கள் என்றால் அது பயன். சரியகிரிய யோகம் வரையும் தான் செயல், ஞானம் என்பது அதனால் எய்தப்படுகிற விஷயம் என்றபடியால் ஞானத்தை விட்டுவிட்டு சரியகிரிய யோகம் சொல்கிறார்கள். இவை சிவநல்வினை என்று சொல்லப்படுகிறது. இதிலே முதலிலே ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். பசு நல்வினைக்கும் சிவநல்வினைக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், பசு நல்வினை நீங்கள் பெற்ற அந்த பயன் அனுபவிக்கப்படுகிற பொழுது அந்த வினை முடிந்து போய்விடும். அதான் பிறகு இப்போ நீங்கள் ஒரு 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 வேலைக்கு அல்லது ஒரு நோயாளிக்கு துணை செய்தீர்களானால் அதிலே ஒரு நல்வினை பதிவு வரும். அடுத்த பிறவி எடுத்து நீங்கள் அதற்கான பயனை அனுபவித்ததோடு அந்த வினை முடிந்து போய்விடும், அந்த வினை நிற்காது. ஆனால் சிவவினை சிவநல்வினை செய்தீர்களானால் அதற்கு முடிவில்லை, அது மேலும் 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 உங்களுக்கு நல்வினை பயனை வளர்த்து கொண்டே இருக்கும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல பேர், நான் கோயிலுக்கு போவதில்லை, கோயிலுக்கு ஒன்றும் செய்வதில்லை, நாங்கள் ஏழைகளுக்கு தான் உதவுகிறோம் என்பதை ஒரு பெருமையாக சொல்கிறார்கள். அது நல்லது, ஆனால் நல்லது அல்ல. அது எப்படி நல்லது நல்லது அல்லது என்றால், அனுபவத்திலே அடுத்த பிறவியிலே அது முடிந்து விட போகிறது. ஆகவே அவ்வளவுதான் அதனுடைய பயன். இது அப்படி இல்லை, இது துணையாகவே நின்று மேலும் மேலும் உயிரை பிடித்து உயர்த்தி கொண்டு போகும். ஆகவே பசுநல்வினை செய்வதோடு பதினல்வினையும் செய்தல் வேண்டும். பல பேர் அதை செய்வதே இல்லை, அதுக்கு பதிலாக மாற்றீடாக சொல்கிறார்கள், நான் கோயிலுக்கு போவதில்லை, நான் ஏழைகளுக்கு உதவுகிறேன், சாப்பாடு போடுகிறேன் என்றால் அது போடு, நல்லது, அது போடக்கூடாது என்று அல்ல. அதே நேரத்திலே சிவவினை தான் உங்களை மேல் நோக்கி உயர்த்தி கொண்டு போகும். ஏதோ ஒரு தெய்வ சகாரியத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, இன்றைக்கு அது பெரும்பாலும் நீங்கிவிட்டது. உங்களை எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நாம் நம்முடைய சந்ததியினரை இறை வழிபாட்டிலே ஈடுபடுத்துவது என்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டோம். அது பெரும்பாலும் விட்டுவிட்டோம். எல்லா வேலையும் செய்து மிஞ்சின நேரம் கிடைத்தால் கோயிலுக்கு போவது என்று வைத்திருக்கிறோம். பழைய மரபிலே தமிழர்கள் அப்படி வாழவில்லை. அதை முதலிடமாக கொண்டார். அது சிறு வயதிலே இருந்து பழக்கப்படுத்தப்பட வேண்டும். காலையில் எழுந்தவுடனே ஒரு சிவநாமம் சொல்வது, சிவநாமம் என்றது சிவனுடைய நாமம், ஏதோ ஒரு இறைவன் நாமம் சொல்வது. குளித்து வந்தவுடனே ஏதோ ஒரு சிவ அடையாளத்தை பூசிக்கொள்வது, வைஷ்ணவர்களானால் நாமம், சைவர்களானால் விபூதி, கிறிஸ்தவர்களானால் சிலுவை போட்டுக்கொள்வது, ஏதோ ஒன்றை செய்வது. அது மாதிரி இவற்றையெல்லாம் கட்டாய பழக்கமாக ஆக்க வேண்டும். அது பிறகு இறைவனுக்கு ஒரு பூ வைப்பது, ஒரு ஸ்லோகம் சொல்வது. இதை செய்யாமல் இருக்க முடியாதென்ற நிலைக்கு நாம் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். ஒரு பெரிய தவறு செய்கிறோம். இதை நாம் கட்டாயப்படுத்துவதே இல்லை. சின்ன வயதிலே இதை தொடர்ந்து பழக்கினீர்களே ஆனால் பிள்ளைகள் விடமாட்டார்கள். நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன், ஆரம்பத்திலே பழகின சில பழக்கங்கள் செய்யாவிட்டால் அன்று முழுக்க மனதிலே அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஐயோ, இன்றைக்கு சுவாமிக்கு பூ வைக்கவில்லையே, பூ வைக்கவில்லையே, பூ வைக்கவில்லையோ, ஆஃபீஸுக்கு போனாலும் அந்த எண்ணமாகத்தான் இருக்கும். கையாலே வச்சுடா, ஒரு தரத்துல வச்சுடலாம், பிறகு மனதால 100 தரம் வைக்க வேண்டும். அது மனதிலே ஒரு குற்றமாக நம்மை அரித்து கொண்டே இருக்கும். அந்த பழக்கம் அது மாதிரி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவது என்பதை ஆரம்ப காலம் தொடக்கம் பழக்குங்கள். என்னுடைய தந்தையும் தாயும் பெரிய பக்திமான்கள் அல்ல. என்னுடைய தந்தை துப்புரவாக பக்தியிலே பெரிய ஆள் அல்ல. என்னுடைய தாயாரும் வீட்டு கடமைகள் செய்வார், கடவுளை ஒரு சாதாரணமாக கும்பிடுவார்கள். ஆனால் எங்களுக்கு அவர்களோட உபகாரம் செய்தார்கள். எனக்கு தெரிய, நாங்கள் 5 சகோதரர்கள் எல்லாரும் திருமணமாகி போகும் வரைக்கும் எங்கள் வீட்டிலே ஒரு வழக்கம் வைத்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை ஆனால் பூஜை அறைக்குள்ளே அப்பாவும் வருவார், அம்மாவும் வருவார். வந்து ஒரு தேங்காய் உடைத்து, கற்பூரம் கொளுத்தி, ஒரு 10 தேவாரம் பாடுவோம். அது ஒரு பழக்கமாக இருந்தது. ஒற்று காலமும் அது விடுபடவில்லை. வெள்ளிக்கிழமை என்றால் அது கட்டாயம், அது செய்கிறது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அதுபோல நான் பல பேருடைய குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன், ஒரு சுவாமிக்கு பூ வைப்பது. பழகிவிட்டால் விட முடியாது, அதை பழக்கி விடவேன். ஏனென்றால் அவை சிவ புண்ணியங்கள். அது தொடர்ந்து உங்களுடைய ஆத்மாவை வளர்த்து கொண்டிருக்கும். பசுபுண்ணியங்கள் உங்களுடைய ஆத்மாவத்துக்கு பிறவிக்கு சுகம் தருமே தவிர வேறொன்றும் தராது. அது அனுபவித்ததோடு அது முடிந்து போய்விடும். இதை மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்லுகிறேன். நீங்கள் பாருங்கள், பல இடங்கள் எனக்கு தெரியும். எங்களுக்கு இந்த இசை கச்சேரிகள் செய்வதற்கு இந்தியாவிலிருந்து பெரிய கலைஞர்கள் வருவார்கள். நான் வியந்திருக்கிறேன். இந்த கன்னியாகுமரி என்று ஒரு அம்மையார், வயலின் வாசிக்கிறவர், பெரிய மேதை. அவர் வந்தால் நான் அவருடைய அந்த பழக்கத்தை, வயலினை இன்னொருவருடைய கையிலே கொடுக்க மாட்டார். அது அவருக்கு பிள்ளை மாதிரி. வேனாலே இறங்குகிற பொழுதும் அது தாங்கள் என்றால் ஒரு கையிலே கொடுக்க மாட்டார், அவரே தான் பிடித்து கொண்டு இறங்குவார். இங்கே வந்தாலும் அவருடைய பூஜை ஒழுங்கிலே ஒரு தவறு இருக்காது. பூஜை ஒழுங்கு என்றால் அவர் 1000 விதமான விரதங்கள் பிடிப்பார். இன்னைக்கு இந்த இதுதான் சாப்பிடுவேன், பால் பாம்பு பூத்துக்கு பால் விட வேணும் என்று ஒரு முறை நாங்கள் எங்கள் ஊரிலே பாம்பு பூத்து தேடித்திருந்தோம் அவர் பால் வாக்குவதற்காக. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வினோதம் அல்லது ஒரு விளையாட்டு. ஆனால் அந்த வழிபாடு என்பது அவருடைய சிவபுண்ணியங்கள். நான் பார்த்திருக்கிறேன். அது மாதிரி இந்த மல்லாடி பிரதர்ஸ் என்று 2 பாடகர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களிடம்தான், எங்களுடைய இயல்துறை அறிஞர்களிடம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. இந்த ஆசாரம் என்ன, சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். இந்த சீலம் நோன்பெல்லாம் இயல்துறை அறிஞர்களிடம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. ஓர் இருவர் இருக்கிறார்கள். நேற்று ஆறு எங்களுடைய ஐயா பேச வேணும் என்று நான் நினைத்த ஐயா ஸ்ரீராம் என்ன ஐயாவோட
வேலுக்குடி கிருஷ்ணன்,
வேலுக்குடி ஐயாவோடு நேற்று ராத்திரி பேசினேன். வேலுக்குடி கிருஷ்ணன் என்று ஒருவர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த தொலைபேசியதில் இல்லை, இந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவார். நான் அவருடைய அறிவு கண்டு வியந்திருக்கிறேன். வியப்பென்றால் ஒரு முறை நானும் அவரும் ஒரே மேடையிலே பேச வேண்டி வந்தது. கொஞ்சம் புறம் போகிறேன், ஆனால் அதுவும் ஒரு சுவைக்காக போயிடுவதிலே நட்டமில்லை. புத்தாமரை என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, இல கணேசன் அவர்கள் நடத்துவது. அதிலே நான் பேசினான். நால்வர் நற்றமிழ் என்றும் அவர் ஆழ்வார் அருந்தமிழ் என்றும் பேசினார். அன்றைக்கு என் பேச்சு ஓரளவு நல்லாக அமைந்து விட்டது. அது ஏதோ தற்செயலாக அமைந்தது. எனக்கு ரொம்ப பெருமை. நான் அந்த பெருமைப்பட்டு கொண்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே அவர் பேச தொடங்கினே அந்த பெருமை எல்லாம் கரைந்து ஓடிவிட்டது. அவருடைய அந்த ஆழமும், நான் புரட்சியாக பேசுகிறேன்னு நினைத்தேன்னா அவர் அதற்கு மேலே எங்கேயோ போய் பேசினார். அதை விட அவர்களுக்கு இருந்த அந்த நூலுக்குள்ளே இருந்த பயிற்சி, வேதங்கள், ஆகமங்கள், உபநிடதங்கள் எல்லாம் சும்மா அள்ளி கொட்டினார். நான் விதிர்விதிர்த்து போனேன். நேற்று கூட நான் அவரோடு பேசுகிற பொழுது அந்த ஒரு 5 நிமிஷம் தொலைபேசியிலே, அதுக்குள்ளே அறிவுதான் பேசுகிறார், வேற புறம் பேச்சு ஒன்றும் இல்லை, அறிவு விஷயம்தான் பேசுகிறார். அது என்ன பேசினார் என்பது பிறகு சொல்கிறேன். அதிலே அவர் நான் சொன்னேன், இலங்கைக்கு பாதம் வர வேண்டும், நாங்கள் இங்கே உங்களுடைய ராமாயணம் முதல் கேட்க வேண்டும் என்றேன். அவர் மகிழ்ச்சியாக அது ஒத்துக்கொண்டு சொன்னார், எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண வேண்டும், நீங்கள் நானே சமைத்து சாப்பிடுகிற மாதிரி ஒரு இடம் அமைத்து தர வேண்டும் என்றார். இன்றைக்கும் அதை பேணுகிறார்கள், தான் சமையலை தன் கையாலே தானே சமைத்து சாப்பிடுவதற்கு ஒரு இடம் ஒழுங்கு பண்ணி தந்திருங்கள், எனக்கு வேறொன்றும் வேண்டாம், நான் வந்து பேசுகிறேன் என்றார். இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நாங்கள் மறந்து போய் கணநாள் ஆகிவிட்டது. பழையவர்கள், என்னுடைய குருநாதர் இலக்கண வித்தகர் மற்றவர் கண்பாக்க சாப்பிட மாட்டார். இதெல்லாம் அவர்களிடம் நாங்கள் இதை ஒரு மூடத்தனம் என்போம் அல்லது ஒரு நடிப்பு என்போம், இது அவர்களுக்கு இரத்தத்திலே ஊறின விஷயம், அது அதை மாற்ற முடியாது. நான் சொன்ன அந்த மண்டாடி பிரதர்ஸ் வந்தால் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலும் பூஜை பண்ணுவார்கள் எங்கள் வீட்டிலே இருந்து. நான் நினைக்கிறது பாட்டு வரும் தானே, இப்படி பண்ணினால் வரும் தானே, நாங்கள் இப்போ இதை படிக்கிறோம், ஒரு படிப்பாகத்தானே படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல சில பூசை
முதலியவற்றை
அப்படியா தெரியலையே.
உங்க ஃப்ளோ கிடக்கூடாதுன்னு சொல்லலங்கய்யா, ஒரு 1 நிமிஷமா இல்ல, வீடியோவே இல்ல.
இப்ப வருதா?
இல்லங்கய்யா, இல்ல, ஒண்ணும் வரல.
இங்க அதாவது டாக்டர் இல்லன்னு யாரோ ஒருத்தர்
வந்து வர்றார், டாக்டர் வர்றார், வந்துட்டார். கொஞ்சம் காற்றமா அப்பதானே இருக்கு, நம்பிக்கை
மல்லாடி பிரதர்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க கடைசியா.
ஆமா, அவங்க பண்ற பூஜையை பார்த்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஓரளவு இளம்பயதினர் அவர்கள், ரொம்ப கிழவர்கள் அல்ல அவர்கள். அந்த பூஜை பண்றது குரு மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான் அவர்களுக்கு அந்த வித்தையை கொடுக்கிறது. நான் நினைக்கிறது உண்டு, இந்த பிராமணர்கள் பற்றிய ஒரு எதிர்ப்புணர்ச்சி தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அவர்கள் இந்த ஒழுக்கத்தாலே தான் அந்த வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் அடிப்படையிலே பல விஷயங்களை அப்படி கைவிட்டு விட்டோம். இந்த சிவபுண்ணிய காரியங்களை செய்து கொண்டே வந்தால் அந்த ஆன்ம வளர்ச்சியிலே பல பல விஷயங்கள் நாம் உயர்ந்து கொண்டும் இருக்கலாம், பெற்றுக்கொண்டும் இருக்கலாம். அதுதான் இந்த சிவபுண்ணியத்திற்கும் பசுபுண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்மவர்களிலே தான் பல பேர் பசுபுண்ணியத்தை தான் இன்றைக்கு முக்கியப்படுத்துகிறார்கள். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு பிடி அரிசியை பொங்கலாக்கி ஒருவனுக்கு வயிற்றிலே போடுவது என்பது ஒன்று, ஒரு பிடி அரிசியை விதைத்தால் அதிலே பிறகு 10 பேர் சாப்பிடுகிற அரிசி உண்டாகும், அதை விதைத்தால் அது 1000 பேர் பெறுகிற அரிசி உண்டாகும், வளர்ந்து கொண்டே போகும். இந்த வினையையும் செய்வித்து அதுவும் வளரும். அதனால் தான் இந்த கோயிலுக்கு பால் வாக்குகிறது எதற்கு, இதுவாக கேள்வி எல்லாம் நான் நினைக்கிறது உண்டு. நம்ம வினை அதை மறுதளித்து விட்டு இந்த உலகியலிலே பசுவினையிலே நம்மை இருக்கிறது, பதிவினையை செய்ய விடுவதில்லை. இந்த 2 வினை வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பசுவினையும் செய்யுங்கள், பதிவினையும் செய்யுங்கள், சிவபுண்ணியத்தையும் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய. அதிலே தான் அந்த சரியகிரிய யோகம் என்கிறார்கள். கோயில்களுக்கு செய்கிற ஒரு பூசையோ வழிபாடோ கூட்டுதலோ ஒரு பூ வைத்தலோ இது சரியை, கிரியை முதலியவை யாகங்கள் முதலியவை செய்த இதையும் நம்முடைய ஒரு பிறந்த நாளோ இதிலேயோ செய்து வளர்க்க வேண்டும், வீட்டினுடைய ஒரு வழக்கமாக்க வேண்டும் என்பதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்ல தொடங்குகிறார். வாசியுங்கள்.
பசுவினை சிவவினை என இரு வகைப்படும். பசுவினையாவது உயிர்களுக்கு செய்யப்படும் வினை, அவைகளுக்கு நன்மை செய்தல் பசு நல்வினை, அவைகளுக்கு தீமை செய்தல் பசு தீவினை. பசு நல்வினைகள் ஆவன ஈதல், வேட்டல், வாய்மை, இரக்கம், பெரியாரை பேணல் முதலியன.
இது உங்களுக்கு புரிகிறது. இதெல்லாம் அதாவது பசு வினையை ரெண்டு வகையாக பிரித்து பிறகு அதை நாளாக்குகிறார்கள். பசுவினை சிவவினை என்று ரெண்டாக பிரிக்கிறார்கள். பிறகு பசுவினையிலே பசு நல்வினை தீவினை என்று வரும், சிவவினையிலே சிவ நல்வினை தீவினை என்று அது ரெண்டாக பிரிவர். அப்ப நாலு வினையாகிறது. பசு நல்வினை என்றால் என்ன என்பதற்கு குறிப்புகள் காட்டுகிற, இவ்வளவுதான் என்று இல்லை. முதலியன என்று போட்டால் என்னவென்றால் இப்படிப்பட்டது, அதாவது உயிர் எந்த உயிருக்காவது ஏதோ விதத்திலே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு செயல் செய்தால் அது பசு நல்வினை ஆகும். எந்த உயிருக்காவது ஏதோ ஒரு வகையிலே அது வாக்காலோ மனதாலோ செயலாலோ ஒரு தீமை செய்திருக்கிறானால் அது பசு தீவினை ஆகும். இதுவேதான் சிவ, இது பசு நல்வினை பசு தீவினை. இனி சிவ நல்வினை செய்த தீவினை சொல்லுகிறார்கள்.
பசு நல்வினைகளாவன ஈதல், வேட்டல், வாய்மை, இரக்கம், பெரியாரை பேணல் முதலியன.
பசு தீவிரல்லே படிக்கிற அறங்கள் எல்லாம் பசு நல்வினைகள்.
பசு தீவினைகளாவன சிவனடியார் நிந்தை, கொலை, புலால் உண்ணல், களவு, நன்றி மறத்தல், வஞ்சனை, பொறாமை முதலியன.
இதெல்லாம் பசு தீவினைகள். அதாவது நாங்கள் விதித்தன செய்தல், விலைக்கென ஒரு ஒழித்தல், இது நல்வினை தீவினை என்றாகிவிடுகிறது.
சிவ நல்வினைகளாவன சரியை கிரியை யோகம் என்னும் மூன்று மார்க்கங்களுக்கும் விதித்தவற்றை செய்தல். அந்த மார்க்கங்களில் நின்று அவைகளில் செய்யாது ஒழிதல் சிவ தீவினை.
பாருங்கள், இங்கே நன்மை செய்வது தீமை செய்வது என்று ரெண்டு இருக்கிறது. பசுவிலே ஒரு ஒரு உயிருக்கு நான் ஒரு ஆதரவு செய்தால் அது நன்மை, அதை அடித்தால் தீமை. ஆனால் சிவபுண்ணியத்திலே செய்வதென்பது நன்மை, செய்யாமல் விடுவதென்பதே தீமை. அதை புரிந்து கொள்ளுங்கள். சரியகிரிய யோகம் செய்ய அதுக்குரிய விதிக்கப்பட்ட வேலைகளை செய்தால் அது சிவபுண்ணியம். அதுக்கு உரிய வினை பிற எதுதான வேலை செய்ய போனோம் என்று இல்லை, வகுத்தவற்றை செய்யாமல் விடுவதே சிவபாவம். அந்த சிவவினையிலே சிவ தீவினையாக மாறும் என்கிறார்கள். நாங்கள் எல்லாம் அதிலே முதல் வரிசையிலே நிற்கிறவர்கள். சிவதீவினை என்றால் நாங்கள் விதிக்கப்பட்ட ஒன்றுமே செய்வதில்லை. பெரும்பாலும் பெரும்பான்மை பற்றி சொல்லுகிறேன்.
சிவ நல்வினைகளாவன சரியை கிரியை யோகம் என்னும் மூன்று மார்க்கங்களுக்கும் விதித்தவற்றை செய்தல், அந்த மார்க்கங்களில் நின்று அவைகளை செய்யாது ஒழிதல் சிவத்தீவினை. வினையானது செய்யப்படும் போது ஆகாமியம் என்றும் பயன் தரும் வரை சூக்குமமாய் புத்தி தத்துவத்தை சார்ந்து நிற்கும் போது சஞ்சிதம் என்றும் புண்ணிய பாவம் என்றும் பயன்படும் போது பிராரத்தம் என்றும் பெயர் பெறும்.
மூன்றும் நாங்கள் ஏற்கனவே படித்தது. ஆனால் அவர் சொல்லுகிற விளக்கம் படிக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அது படியுங்கள்.
வினையானது செய்யப்படும் போது ஆகாமியம் என்றும்
செய்யப்படும் போது ஆகாமியம். ஒரு வினையை நாங்கள் செய்கிறோம் என்றால் பற்றில்லாமல் செய்துவிட்டால் அது ஆகாமியம் இல்லை. விருப்பு வெறுப்பு என்கின்ற உணர்வோடு செய்து விட்டோமானால் அது ஆகாமியமாக மாறிவிடும். அப்போ செய்யப்படும் போது செய்யப்படுகிற வினை ஆகாமியம் எனப்படும். இந்த வினையினுடைய விளைவுகள் சூக்கமமாக புத்தியிலே பதிந்து சேரும். எல்லா வினைகளும் நாம் உடனே அனுபவிப்பதில்லை. இந்த ஆகாமிய வினை என்பது நாம் செய்ய 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 சேருகிற வினை. இது போய் எங்கே நிற்கும் என்றால் இதுவும் புத்தி தத்துவத்திலே போய் நின்றுவிடும். அங்கே சூக்கும ரூபமாக நிற்கும். அங்கே நிற்கிற பொழுது அதற்கு சஞ்சிதம் என்று பெயர். பிறகு நாம் அடுத்ததை படியுங்கள்.
பயன் தரும் வரையும் சூக்குமமாய் புத்தி தத்துவத்தை சார்ந்து நிற்கும் போது சஞ்சிதம் என்றும் புண்ணிய பாவம் என்றும் பயன்படும் போது பிராரத்தம் என்றும் பெயர் பெறும்.
மறுபிறவியிலே திருப்பி நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த வினைகளினுடைய பயனை அனுபவிக்க கொண்டு வருகிறோம். அப்படி புண்ணிய பாவமா இன்ப புண்ணிய பாவங்களாக அதை அனுபவிக்கிற பொழுது, இன்ப துன்பமாக அதை அனுபவிக்கிற பொழுது அது பிரார்த்துவம் எனப்படுகிறது. கொண்டு வந்து செய்து அதனை விருப்பு வெறுப்போடு செய்கிற பொழுது அது ஆகாமியமாகும். அது சேர்ந்து நிற்கிற பொழுது சஞ்சிதமாகும். பிறகு அந்த சஞ்சிதத்தினுடைய பயனை அனுபவிக்கிற பொழுது அது பிரார்த்தம் ஆகும் என்று நாங்கள் ஏற்கனவே விளங்கிய விஷயத்தை சற்று வித்தியாசமாக சொல்லுகிறார்.
இங்கே ஒரு மேற்கோள் கொடுக்கிறாங்க, இவற்றை தெளிவாக கூறுகில் எடுத்த பிறவியிலே செய்யப்படும் வினை ஆகாமியமாம். பழைய வினையுள்ளே எடுத்த பிறவியிலே அனுபவிக்கப்படும் வினை பிராரந்தமாம். பழைய வினையிலே அனுபவிக்கப்படாது எஞ்சி நிற்கும் வினை சஞ்சிதமாம்.
இன்னொரு வகையாக சொல்லுகிறார், வினை தொகுப்பு ஒன்று இருக்கிறது, அதற்கு சஞ்சிதம் என்று பெயர். அதிலே ஒரு குஞ்சத்தை கொண்டு வருகிறோம் அனுபவிக்க, அதுக்கு பிரார்த்தவம் என்று பெயர். அது அனுபவிக்கப்படுகிற பொழுது விருப்பு வெறுப்பு அற்று அனுபவித்தால் அது நீங்கிவிடும். அப்படி இல்லாமல் விருப்பு வெறுப்போடு அனுபவிக்கப்படுகிற பொழுது உண்டாகிற வினைக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இது ஓரளவு நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதாவது வினை தொகுப்பு, ஒரு பிறவியிலும் செய்து 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 நாம் சேர்கிற வினை தொகுப்புக்கு பெயர் சஞ்சிதம். ஒரு பிறவியிலே கொண்டு வருகிற வினைக்கு பெயர் பிராரத்துவம். கொண்டு வருகிற பொழுதே சேர்க்கிற வினைக்கு பெயர் ஆகாமியம். ஆகவே வினை மூன்று வகைப்படும் என்று பாருங்கள். இந்த ஒரு குறளை வைத்துக்கொண்டு வினை முழுவதும் விளங்கப்படுத்துகிறார். வினை என்பது பிராரத்துவத்தை நிர்ணயிப்பது, மாயையை நிர்ணயிப்பது இந்த கண்மம் தான். இந்த கண்மம் சிவகண்ம புண்ணியம், சிவவினை பசுவினை என்று ரெண்டாக பிரிகிறது. பசுவினையிலே நன்மை நல்ல வினை தீவினை என்று ரெண்டாக பிரிகிறது. பிறகு சிவவினை ரெண்டாக பிரிகிறது. இந்த வினைகளினுடைய தொகுப்பாக நிற்கிறதுக்கு சஞ்சிதம் என்று பெயர். அனுபவிக்கப்பட கொண்டு வருவதற்கு பெயர் பிராத்துவம் என்று பெயர். அனுபவிக்கப்படுகிற பொழுது ஈட்டப்படுவதற்கு ஆகாமியம் என்று பெயர் என்று இவ்வளவும் வினை பற்றி விவரம் சொல்லியிருக்கிறார். நிலைப்படி
ஐயா, இன்னும் ரெண்டு பக்கங்கள், முழு பக்கங்கள் இருக்கு ஐயா, உங்களுக்கு நேரம் இருக்கிறதா?
அப்படி என்றால் அடுத்த வகுப்பிலே படிப்போம். இந்த நிலவில் இப்போ இவ்வளவும் நமக்கு ஓரளவு செய்தி போதும். இந்த என்றால் ரெண்டு பக்கமும் படிக்க ஒரு நேரம் போதாது. கொஞ்சம் படித்து விடுவதை விட இந்த அளவிலே நிறுத்தி அடுத்த வகுப்பிலே மிகையே படிப்போம். ஒன்றும் அவசரம் இல்லை, நாம் மெல்ல மெல்ல படிப்போம். இறைவன் நோக்கிய பயணத்தை கொஞ்சம் மெல்ல மெல்ல வேகப்படுத்துவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.